சபையின் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவர் அவர். சபையின் மத்தியிலே ஓலாவிகர தேவன் அவர். அவருக்கு கரங்களை தட்டி, எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், ஓ எஸ், ஓ எஸ், ஹல்லேலூயா, ஆமென், ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் உள்ளுக்கு வந்து விட்டார், அவர் உன்னை நிறைத்து விட்டார். உன்னை மறந்து ஆராதிப்பாய், உன்னை மறைந்து கத்தரை துதிப்பாய். ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கிறோம், இந்த நாள் மேன்மையானது, இந்த நாள் மகிமையானது. இந்த நாட்களை, இந்த தேவ பிரசன்னத்தை எந்த பணத்தை கொடுத்து நாம் வேண்ட முடியாது. அது இன்பமானது. கவலையோடு வருகிற பொழுது, துன்பத்தோடு வருகிற பொழுது, துயரத்தோடு வருகிற பொழுது, தேவ பிரசன்னம் உன்னை ஆட்கொள்ளுகிற பொழுது எல்லாம் மறைந்துவிடும், எல்லாம் நல்லாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி உண்டாவதாக. எல்லா கவலைகளையும் போக்கிவிடுங்கப்பா. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. உடைய சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறேன். ஆவியினால் நிறைக்கப்பட்டு பலனடைந்து தைரியம் அடைந்து உடைய சமூகத்திலே காத்திருப்பார்களாக. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரினா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் இருக்கிறபடியினால் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முதல் ஆராதனை கொடுத்த செய்தியினுடைய பிற்பகுதியை நான் தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இதில் இருக்கிற முன்னுக்கு நான் கொடுத்த சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியின் ஆதாரமாக, ஸ்திவாரமாக மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:16 நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்த பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர், ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். ஹல்லேலூயா. யார் கவனித்து கேட்பது? ஆண்டவர். உன்னை உருவாக்கிய, உன்னை சிருஷ்டித்த அந்த தேவன், உன்னை ரட்சித்தவர், உன்னை சுகப்படுத்தியவர், உன்னை பலப்படுத்திய அந்த தேவன் என்ன செய்கிறார் எனில் கவனித்து கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுகிற வார்த்தை, என்னை ஒருவரும் கேட்க மாட்டார்களா, என் பிரச்சனையை யாரும் விசாரிக்க மாட்டார்களா, என் கதறலை யாரும் கேட்க மாட்டார்களா என்று சொல்லுகிறவர்கள், உங்களுக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது எனில், கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். நீங்கள் புலம்புகிற பொழுதும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இதுவரைக்கும் அல்லாவிட்டால் கடந்த ஒரு கிழமையை நாம் தேவன் சமூகத்திலே வைத்து இந்த நாளிலே நாம் கதைத்த பேசிய வார்த்தைகளை தேவ சமூகத்திலே வைத்து ஆராய்வது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. அகையினாலே வேதம் சொல்லுகிறது, ஒருவரோடு ஒருவர் நான் இன்னும் ஒருவரோடு பேசுகிறதை, இன்னும் ஒருவரோடு கதைக்கிறதை அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அதே வேளையிலே இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று தேவனுக்கு பக்கத்திலே இருக்கிறது. ரெண்டு காரியம் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நான் பேசுகிறது என்னத்தை பேசுகிறேன்? பக்தி விருத்தியாய் பேசுகிறனா, நீதியாய் பேசுகிறனா, சரியாய் பேசுகிறனா, ஆறுதலாய் பேசுகிறனா என்பதை அவர் கவனிக்கிறார். அதே வேளையிலே என்னுடைய கற்பனை எப்படி இருக்கிறதெனில், ஒரு தேவதூதன் இருந்து ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதுவான். ஞாபக புஸ்தகம், அதிலே நான் பேசுகிறது எல்லாம் எழுதப்படும், கதைக்கிறது எல்லாம் எழுதப்படும். எழுதி 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 இது பார்க்கிற பொழுது, பின்னுக்கு நீங்க பார்த்தீங்க, அவர் வருகிற பொழுது, ஆண்டவர் வருகிற பொழுது, நான் பேசிய எல்லாவற்றுக்குரிய பலன் அவரோடு சேர்ந்து வருகிறதாம். ஹலலுயா ஹலலுயா. அன்பானவர்களே, நாம் பேசுகிறதிலே எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, நாம் பேசுகிறதிலே எவ்வளவு நன்மை இருக்கிறது, நாம் பேசுகிறதிலே எவ்வளவு பக்தி இருக்கிறது, நாம் பேசுவதிலே எவ்வளவு ஆறுதல் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் வருஷங்கள் தாண்டுகிறது, இப்படியே பேசிக்கொண்டே இருப்பதில் ஒரு வளர்ச்சி இருக்காது. தேவ பிள்ளைகள் பேசுகிற பொழுது தேவனுக்கு அது பிரியமா இருக்க வேண்டும், அது ரம்யமாய் இருக்க வேண்டும், அது அவருக்கு விருப்பமாய் இருக்க வேண்டும். இஷ்டவேல் ஜனங்கள் வருகிற பொழுது அநேக தடவைகளிலே ஆண்டவர் தன் ஜனத்தையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார். தன் ஜனத்தை, சொந்த ஜனத்தை, எந்த ஜனத்துக்காய் ஆண்டவர் பாடுபட்டாரோ, எந்த ஜனத்துக்காய் ஆண்டவர் பிரயாசப்பட்டாரோ, எந்த ஜனத்துக்காய் ஆண்டவர் ஊழியர்களை தெரிவு செய்து அழைத்து காரியங்களை, அதே ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்னார், இது சரிவராது, கேட்க முடியல என்று சொல்லி சொன்னார். ஆனால் இங்கே மல்கியா தீர்க்கதரிசின் புத்தகத்தில் என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் பேசுகிறதை கர்த்தர் கவனிக்கிறார், நீ பேசுகிறதை கர்த்தர் கவனிக்கிறார். ஆகையினாலே நாம் பேசுகிற காரியங்களை தேவ சமூகத்தில் இந்த நாளில் வைத்து சீர்தூக்கி பார்த்து நாம் கடந்து சென்றால் நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வீட்டில் சபையில் எங்க இருந்தாலும் பேசுகிறது உங்களுக்கு தெரியுமா? நாம் தேவ பிள்ளைகள் என்றால் எல்லா இடத்திலையும் நாம் தேவ பிள்ளைகள். போன கிழமைக்கு மேல பிரசங்கம் பண்ணேன், நாம் ஊழியக்காரன் சொன்னா நாம் எல்லா இடத்திலையும் ஊழியக்காரர்கள் தான். நாம் தேவ பிள்ளைகள் சொன்னா நாம் பேசுகிறது எல்லா இடத்திலையும் நன்மையும் பக்தி விருத்தியும் ஆறுதலையும் கொண்டு வர வேண்டும். அதை தவிர வேற எதை பேசினாலும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அன்பான தேவ பிள்ளைகளும் சபையும் நீங்கள் மறக்காது இருப்பது உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஞாபக புஸ்தகம் ஒன்று உன் பேர்ல இருக்கிறது. இவர் யார்? என்னை குறித்து ஒரு புத்தகம் ஆண்டவரின் சமூகத்தில் இருக்கிறது. தாசர் பேசுகிறது, செய்கிறது, செயல்படுத்துகிறது எல்லாம் ஒரு தூதன் இருந்து எழுதிக்கொண்டே இருப்பான். அவன் எந்த ஸ்பீட்ல எழுதுறானோ எனக்கு தெரியல, எழுதிக்கொண்டே இருக்கிறான். இவைகள் எல்லாம் அவர் வருகிற பொழுது, அவர் வருவார் வசனங்கள், அவர் வருகிற பொழுது நாம் பேசிய எல்லாவற்றுக்கும் அவர் நியாயம் செய்வார், அவர் அவைகளை விசாரிப்பார். நல்லதுக்கும் பலன் இருக்கிறது, நாம் பேசிய தீய காரியங்களுக்கும் பலன் இருக்கிறது. இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். விளங்குறதா? ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார், வர வேண்டும் என்று புலம்புகிற சபைகள் ஏராளம். ஆனால் அந்த நாளில் நடக்கிற காரியங்கள் என்ன? ஆச்சரியமாக இருக்கும். ஆகையினாலே முதலாவது நான் காரியம் பார்த்தேன், நான் வசனத்தை வாசித்து விட்டு அங்கே கடகடன்று போய்விடுகிறேன். மத்தேயு 12:34 வாசிங்கள். 12:34 நான் முதல்ல பார்த்தபடினாலே அந்த வசனங்களை வாசித்து கடகடந்து போக விரும்புகிறேன். சீக்கிரம் வாசிங்கள். 12:34 சீக்கிரம் வாசிங்க. ஹல்லேலூயா.
விஜயம்பாபு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நன்மையானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்.
முதலாவது ஒரு மனுஷன் இருதயத்தின் நிறைவினால் அவன் பேசுகிறான், சரியா? முதலாவது ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைகளே ஒரு மனிதன் ஆவிக்குரியவனா, தேவ பிள்ளையா, தேவனுக்கு உகந்தவனா என்பதை கண்டுபிடிக்கலாம். எப்படி அவன் பேச? ஏன் பைபிள் என்ன சொல்லுகிறது? இருதயத்தின் நிறைவு, என் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, அதை வைத்துத்தான் என் வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. அடிப்படையிலே தான் நான் பேசுகிறேன். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் எதை பேசுகிறான் என்பதை கவனிக்கலாம். நீங்கள் உங்களை பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்ச நேரம் கவனித்தால் இவர் என்ன நோக்கத்தில் பேசுகிறார், என்ன கருத்தில் பேசுகிறார், எதை எதை சிந்தித்து பேசுகிறார், எதை நினைத்து பேசுகிறார், எது ஆக வேண்டும் என்று பேசுகிறார், எது ஆகக்கூடாது என்று பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்க கூடும் என்று சொல்லி பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஆகையினாலே நம்முடைய இருதயம் இன்று எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ வார்த்தைகளினால், தேவ சித்தத்தினால், தேவ நோக்கங்களினால், தேவ வசனத்தினால், கர்த்தருடைய சிந்தையாய், தேவ ராஜ்யமாய், பக்தி விருத்தியாய், தேவனுக்கு பயப்படுதலாய் எப்படி எங்கள் இருதயம் நிறைந்திருக்கிறது என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். உங்கள் இருதயத்தை நீங்கள் தான் ஆராய முடியும். உங்கள் இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு சிலருக்கு பணம், ஒரு சிலருக்கு படிப்பு, ஒரு சிலருக்கு பட்டம், ஒரு சிலருக்கு ஏதோ என்னவோன்னு சொல்லி நம்முடைய இருதயம் எவைகளினால் நிறைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வார்த்தைகள் வெளியே வரும். விசுவாசமா அந்த மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு இரண்டாவது வார்த்தைகளும் விசுவாசமாயிருக்கு. பரிசுத்தமா அவன் பேசுகிற ஒவ்வொரு இரண்டாவது வார்த்தைகளும் பரிசுத்தமாக, பரிசுத்தம் இல்லை இது பரிசுத்தம் உண்டு, ஏனெனில் அவனுடைய இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது அது. அப்படியான நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? ஒரு பிள்ளை இடத்துல நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை எப்பொழுது சொல்லும் என்னது, நான் படிக்க வேண்டும், நான் படிக்க வேண்டும், நான் அதை செல்ல படிக்க வேண்டும், இந்த மார்க்ஸ் எடுக்க வேண்டும், அதை நான் படிக்க வேண்டும், அது சரி வர அது அப்படி சிந்தனை எல்லாம் அதே தான் இருக்கும். ஒரு அளவு படிப்பின் காலங்களை அவர்கள் அணுகும் வரைக்கும் அவருடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பு. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு அந்த பிள்ளை என்ன சொல்லும், இது அது அது படிக்கலை, இது விளங்கலை, அதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய இருதயம் எல்லாம் அதனால தான் நிறைந்திருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நீயும் நானும் நாங்கள் பேசுகிறதிலே கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்கிறதா, நாம் பேசுகிறதிலே கர்த்தருடைய சித்தம் நிறைந்திருக்கிறதா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கமனாக பேசுவது, அதாவது ஒரு பொது அறிவிலே பேசுவது, அதையெல்லாம் சரியான பேச்சுக்கள் கிடையாது. நாம் பேசுகிற பொழுது அது கர்த்தருக்கு பிரியமா என்பதை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நாள் பிறந்து விட்டது, இதை குறித்து அதில் பார்க்கலாம். இன்னைக்கு நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா, தேவன் கேட்கக்கூடியதாக இருந்ததா, அவர் அதை அங்கீகரிக்கக்கூடியதாக இருந்ததா? இது பரிசுத்த ஓய்வு நாள். ஆகையினாலே இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் பேசுவோம். இரண்டாவது ஏசாயா 58:13 வாசிங்கள், சீக்கிரமாக கடந்து செல்லலாம்.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானா.
இது பரிசுத்த நாள், இது மனமகிழ்ச்சியின் நாள், இது மகிமையின் நாள், இது ஓய்வு நாள், இது கர்த்தருடைய நாள். அதனால் இந்த நாளிலே நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒன்றும் எங்கள் சொந்த பேச்சாக இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியினுடைய பொறுப்பு. இது கர்த்தருக்குரிய நாள், அது வீட்டிலே தெரிய வேண்டும் நமக்கு. இது தேவனுக்குரிய நாள், இது ஓய்வு நாள் என்பது வீட்டிலே தெரிய வேண்டும். வெளிக்கெடுக்கிற பொழுது விளங்க வேண்டும். வழக்கம் போல எல்லாவற்றையும் பேசி கொட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்வது சரியான கஷ்டம் பாருங்க. நான் சொல்றேன், வழக்கம் போல பேசி 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 வந்தீங்கன்னா கர்த்தரை திறந்த உள்ளத்தோடு ஆராதிக்க முடியாது. ஆயத்தம் இல்லை நமக்கு, இருதயத்தில் ஆயத்தம் இல்லை. பழைய பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கர்த்தர் வருவதற்கு முன்பதாக என்ன சொல்லுவார் தெரியுமா? ஜனங்களை ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்பட சொல்லு. என்ன கேட்டீங்கன்னா ஆராதனை முடிந்ததுக்கு பிற்பதாக நீங்க நாலு வார்த்தை கதைத்தாலும் அது ஓகே. ஆனால் ஆராதனை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய ஆராதனையை நோக்கியதா இருக்க வேண்டும். இருக்கிற எல்லாவற்றையும் கதைத்து தீர்த்து விட்டு பேசிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது இலகுவான காரியம் கிடையாது என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இருதயம் திறந்திருக்க வேண்டும், இருதயம் ஃப்ரீயா இருக்க வேண்டும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு. அப்பதான் நாம் முழு மனதோடு கர்த்தரை ஆராதனை செய்ய முடியும். முதல்ல நான் சொன்னபடி அதை சொல்லிடுறேன், ஞாயிற்று ஆராதனை அண்டு ரெட்டிப்பான விதத்திலே உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ரெட்டிப்பான விதத்தில் என்றால் ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் ஆராதனையை திருடிவிடும். ஒரு சில காரியங்கள் ஆராதனைக்கு போகாத அளவுக்கு பண்ணிவிடும். ஒரு சில காரியங்கள் ஆராதனையில என்ன ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி பயம் இல்லாமல் நடந்து கொள்ளது நம்மளை நடத்திவிடும். அதனாலே ஆராதனைக்கு சொன்னால் அதற்குரிய தனிப்பட்ட பயபக்தியும் ஆராதனையும் ஆயத்தமும் நமக்கு இருக்க வேண்டும். இருந்தாதான் நாம் ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும், உண்மையோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும். இறையம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதுதான் எங்கள் நோக்கமாக இருக்கும், அதுதான் எங்களுடைய சிந்தனையாக இருக்கும். ஆனபடியினால் சொந்த பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் அதெல்லாம் நாளைக்கு வையுங்கள், இன்றைக்கு பேசாதருங்க. இது கர்த்தருடைய நாள், இது தேவனுடைய நாள். பரிசுத்தர் இவ்வளவு பேர் நீங்க பிரயாசப்பட்டு இந்த இடத்துக்கு நீங்க வருகிறீங்கன்னு சொன்னா ஏன் வர்றீங்க? கர்த்தரனோடு பேச வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நான் நிறைய வேண்டும், கர்த்தரின் ஜபங்களை கேட்டு எனக்கு பதில் தர வேண்டும், இதுதானே. ஆனால் அதையே அறவழையிலே பிசாசுக்கு பலியாக கொடுத்து விட்டு வந்துடக்கூடாது. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கு சொல்லவா, ஞாயிறு தோறும் சிறு பிள்ளைகள் கொலப்படி செய்யறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொன்னா அதை கடிந்து அதை பெருசா படுத்தி உங்கள் ஆராதனையை கெடுத்துக் கொள்ளாதீங்க. ஓகே, பேசாமே ஓகே என்று சரிப்படுத்தி அவங்களுக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா அதுலயே நீங்கள் பெரிய காரியங்கள், பெரிய ஆராதனையில் பெரிய காரியத்தை பண்ணி விடுவீர்கள். அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆக மாத்தி விடுவீர்கள், அது ஒரு பிரச்சனையாக மாத்தி விடுவீர்கள். ஆனால் பிசாசு அங்கால் நின்று சரியா கை தட்டிட்டு இருப்பான் இல்லையா, உங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி, அவனுக்கு நல்லாய் தெரியும் என்ன நடத்தினான் சொல்லி. ரெட்டிப்பான விதத்தில் ஞாயிறு தோறும் உங்களுடைய கவனங்கள் இருக்க வேண்டும். சொந்தமாய் பேசி, சொந்தமாய் செயல்பட்டு, சொந்தமாய் கருத்து பண்ணி கர்த்தருடைய ஆராதனையை நாம் உடைத்து விடக்கூடாது. அநேகர் வீடுகளிலேயே ஆராதனை உடைத்து விட்டு வருவார்கள், வீடுகளிலேயே உடைத்து விடுவார்கள் ஆராதனை. நல்லதல்ல. பிசாசு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையும் கனத்தையும் ஆராதனையும் கெடுத்து விடாதபடிக்கு நீங்கள் உங்கள் மாம்சத்திலே பேசி ஆராதனையை கெடுத்து விடாதீங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்கள் ஆயத்தங்களே ஒரு சரியான திறந்த ஆவிக்குரிய ஒரு ஆராதனையை செய்ய வைக்கும் என்பதை அன்பாய் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏதோ எல்லாம் நினைத்துக் கொண்டு ஏதாவெல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கர்த்தர் சமூகத்தில் நீ திறந்த உள்ளத்தோடு ஆராதிப்பது என்பது சரியான கடினமாயிருக்கும், சரியான கடினமாயிருக்கும். ஆகையினாலே இரண்டாவது காரியம் அதை விட்டு, மூன்றாவது வீண் பேச்சு பேசாதிருங்கள், சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 12:36, மத்தேயு 12, இது மூன்றாவது. நான் முதல்ல பார்த்த என்ன செய்திக்குள்ளே நான் போகவில்லை, சீக்கிரமாக வருகிறேன்.
விதியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நல்ல மாணவர்களே எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஒரு மனிதன் பேசுகிறதுல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி வேதத்திலே பல உதாரணங்களும் பல உபமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனிகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, நதியை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுத்தால் அது நல்ல மரம், கெட்ட கனி கொடுத்தால் அது கெட்ட மரம் என்று சொல்லி மனிதர்களை குறித்து நாம் எப்படி கண்டுகொள்ளலாம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுக்கிறான், நல்லவைகளை பேசுகிறான். அப்படியானால் முதல்ல நாங்கள் பார்த்தது போல இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப எது நிறைந்திருக்கிறது நம்முடைய வாழ்வில், எது நிறைக்கப்பட்டிருக்கிறது? அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்விலே எதை நிறைத்திருக்கிறீர்கள் என்பது ஒன்று, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே எதை நிறைத்திருக்கிறீர்கள் என்பது இன்னும் ஒன்று. நாம் எதை நிறைக்கிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலையும் வரும். நல்ல மனுஷன் இறுதியாக நல்ல பக்கஷத்தில் இருந்து நன்மைகளை பேச வேண்டும், ஆசீர்வாதத்தை பேச வேண்டும், சுகத்தை பேச வேண்டும், பலத்தை பேச வேண்டும், பக்தி விருத்தியை பேச வேண்டும். நாம் எதை பேசுகிறோம்? முதல்ல சொன்னேன், ஒரு கிழமை தூரத்துக்கு நாம் பார்ப்போம், ஒரு வருஷத்துக்கு பார்க்க வேண்டாம். இந்த கிழமை முழுத்துல நாம் எதை பேசணும், நம்முடைய உள்ளத்திலிருந்து எது வந்தது, அதில் எவ்வளவு பக்தி விருத்தியாக இருந்தது, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது, எவ்வளவு பலன் உள்ளதாக இருந்தது, எவ்வளவுக்கு மற்றவர்கள் பலன் அடைந்தார்கள், எவ்வளவுக்கு மற்றவர்கள் ஆசீர்வாதம் அடைந்தார்கள், அதுவே முக்கியமானது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, அந்த 35ல் இருந்து வாசிங்க.
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
நல்ல மனுஷன் நல்லதை பேசுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாததை பேசுகிறான். ரெண்டுக்கும் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, ரெண்டுக்கும் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. நல்லது நல்ல பொக்கிஷம், கெட்டது கெட்ட பொக்கிஷம், ரெண்டும் ஒரே இடத்தில் இருந்துதான் புறப்படுகிறது. இதை பேசிவிட்டு பின்னுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப
பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள், வீம்பு வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், அசட்டுத்தனையான வார்த்தைகள், அலட்டுகிற வார்த்தைகளை குறித்து நாம் தேவனுக்கு முன்பாய் நின்று நியாய தீர்ப்பு நாளிலே நாம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பது சத்தியம். அதுதான் சத்தியம். ஆகையினாலே இந்த ரெண்டு வசனத்தையும் வைத்து பார்த்தால், ஒரு மனிதன் பேசுகிறதை வைத்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதை கண்டுபிடிக்கலாம். ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து என்ன பட்டுவிருத்தி வருகிறதா, பரிசுத்தம் வருகிறதா, நீதி வருகிறதா, விசுவாசம் வருகிறதா, அதுதான் அந்த மனுஷன். ஆனா வீணான வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், வேதம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வராதிருப்பதாக. ஆகையினாலே நாம் பேசுகிறதை வைத்து ஒரு மனுஷன் யார் என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஒருவர் வந்து எங்களோடு பேசுகிற பொழுது, அவர் பேச 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 கதைக்க 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 அவர்களை நாம் கவனிப்போம், அவருடைய வார்த்தைகளை கவனிப்போம், அவருடைய நோக்கத்தை கவனிப்போம், அவருடைய செயல்பாடுகள் என்னத்தை நினைத்து பேசுகிறார் என்பதை கவனிப்போம். ஏனெனில் இவைகள் எல்லாம் இந்த வார்த்தையின்படி நாம் கவனிக்க வேண்டியவைகள். 37வது வசனம் முக்கியமான வசனம் வாசிங்க.
ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்.
உன் வார்த்தையினாலே நீ நீதிமானா இல்லாவிட்டா குற்றவாளியான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நீ நல்லவனா நீ கெட்டவனா, நீ விசுவாசியா நீ விசுவாசி இல்லையா, நம்முடைய வார்த்தைகளே அதை காட்டிக் கொடுக்கும். என்ன ஒரு இடத்துல ஒரு வசனம் ஒன்று, உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டா என்று சொல்லி அந்த வசனம் என் உள்ளத்துல பதிஞ்சிருக்கிற காரியம் ஏன் தெரியுமா? சில பேர் என்ன சில வேலைகள் என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் கதைச்சி விட்டு யார்கிட்ட என்ன சொன்னு சொல்லி தெரியாமலேயே சிக்கிக் கொள்றது. தெரியுமா உங்களுக்கு ஒருத்தர் சிக்கிக் கொள்ளலையா? நானும் சிக்கிக் கொள்ளல. ஏதோ அவர்கிட்ட சொல்றது அங்க கதைக்கிறது இங்க கதைக்கிங்க, கடைசியில பார்த்தா யார்கிட்ட சொன்னேன்னு தான் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய், நீயே சிக்கிக்கொண்டாய் சொல்லி போட்டு சொல்லிடாதீங்க. நான் சொன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க, நான் பேசினு மாத்திரம் சொல்லிடாதீங்க, அப்ப பேசக்கூடாது. ஆனா வேதம் சொல்ற உன் வாயின் வார்த்தைகள் நாள் சிக்குண்டாய். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகளை தேவ சமூகத்தில் வைத்து சீர்தூக்கி பார்த்து நம்மளை சரிப்படுத்துவது நமக்கு நல்லது. இது மூன்று காரியத்தையும் நான் கடந்த ஆராதனையில பேசினேன். இப்பொழுது நான் நாலாவது காரியமாக ஒரு காரியத்தை நான் பார்க்க விரும்ப திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்கள். 1 தீமோத்தேயு 4:7
சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு.
திருப்பி வாசிங்க.
சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு.
சீர்கேடான பேச்சுகளுக்கு நம்மளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். விளங்குதா? சீர்கேடான பேச்சுகள், தகுதியற்ற பேச்சுகள், அவைகளுக்கு நம்மளை என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனெனில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டுமா? தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் சீர்கேடாக பேச மாட்டார்கள். விளங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி? தேவ பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தையிலே ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவருடைய வாயிலே ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது சீர்கேடான பேச்சு, தாறுமாறான பேச்சு, தகுதியில்லாத பேச்சு, ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு, இவைகள் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டால் அது நல்லதல்ல. தேவ பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம், நாம் தேவ பிள்ளைகள் என்று தான் நாம் சொல்லுகிறோம். இங்க இருக்கிற யாரும் நீங்கள் நான் தேவ பிள்ளை இல்லை என்று சொன்னால் இங்க வந்திருக்க மாட்டீர்கள், கர்த்தரை ஆராதிக்க. ஆனா அதே தேவனுடைய பிள்ளைகள் சீர்கேடான பேச்சுக்களை நாம் பேசாமல் இருக்க வேண்டும், தகுதியற்ற பேச்சுக்கள். நாம் தேவ பிள்ளைகள் என்று எங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, அந்த பேச்சுக்கள் நாம் இருக்க வேண்டும், அதுதான் நமக்கு நல்லது. அதுல என்ன சீர்கேடும் கிளவிகளும் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகு. ஒன்று சீர்கேடான பேச்சு, இரண்டாவது கட்டுக்கதைகளுக்கு விலகு. விளங்குதா? அவர் எனக்கு பேசினார், அவர் எனக்கு சொன்னார், பக்கத்துல தான் நின்று அது கொஞ்சம் கேட்டுட்டு, அதனால உங்கள் வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டா அது உங்கள் பிழை. கட்டுக்கதைகளுக்கு விலகுங்க. அது உனக்குரியதல்ல, அது உன் குடும்பத்துக்குரியதல்ல, அது உன் பிள்ளைகளுக்குரியதல்ல. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிறவைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறார், அவ்வளவுதான். சீர்கேடான பேச்சு, கட்டுக்கதையான பேச்சுகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி. இன்னைக்கு நாம் எதற்கு முயற்சி பண்ணுகிறோம் அன்பானவர்களே? நாம் எதற்கு முயற்சி பண்ணுகிறோம்? தேவ பக்திக்கு நாம் முயற்சி பண்ணுகிறோமா? இன்னைக்கு அநேகருடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவர் வந்து ஏதாவது சொல்லிவிட்டால் அவங்களுடைய நினைப்பெல்லாம் என்னன்னா, ஏதோ உங்களை நம்பி, ஏதோ ஒருவர் எங்களை நம்பி இந்த கதைகளை சொல்றாருன்னு சொல்லி பெருசாக நாம் நினைத்துக் கொள்வோம். அந்த நம்பிக்கையே உன் வாழ்வுக்கு கேடாக மாறிவிடும். அநேக தடவைகள் பார்த்திருக்கேன், என்ன தெரியும், யாராவது வந்து எனக்கும் சிலவள அப்படி இருக்கு, என்ன தெரியும், ஏதாவது சொல்லிவிட்டா, ஓஹோ மை காட், அதுவே நம் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை கெடுத்துவிடும். கெட்டுக்கதைகள், தகுதியில்லாத பேச்சுக்களை கேட்டு அதை ரசித்து அதை ருசித்து நீ வாழ்ந்தால் உன் வாழ்வுக்கு அது நல்லதல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஊழியர்களே, ஊழிய காரியர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். சீர்கேடான பேச்சும் கட்டு கதைகளுக்கும் விலகுங்கள், விலகி நடவுங்கள். அது தேவையில்லை, அது உனக்கு தகுதி அல்ல, உனக்கு அது ஏற்றதல்ல, உனக்கு அது பிரயோசனம் அல்ல, உனக்கு அது ஆசீர்வாதம் அல்ல. நாலு, அதுல 12வது வசனத்தை வாசிங்கள். 12,
உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
முதல்ல ரெண்டு வாக்கியங்கள் என்ன, சீர்கேடான காரியங்களுக்கு கட்டுக்கதைகளுக்கு விலகி. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் என்னவெனில், உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. எனக்கு இந்த முதல் பகுதி ரொம்ப பிடிக்கும், அதை நான் சொல்லிட்டு கடந்துருங்க. பாருங்க, உங்க வார்த்தைகளிலே தான், உங்கள் பேச்சுக்களிலே தான் மற்றவர்கள் உங்களை அசட்டை பண்ணுகிறதும் அசட்டை பண்ணாமல் இருக்கிறதும் இருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிறீர்கள், நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், நீங்கள் எப்படி ஒருவரை கனம் பண்ணுகிறீர்கள், எப்படி ஒருவரோடு அணுகிக் கொள்ளுகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் ஒருவர் உங்களை கனம் பண்ணுவது. உங்கள் வார்த்தைகள், உங்கள் பேச்சுக்களே நீங்கள் யார் என்பதை காட்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் நீதிமான்களா? நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை பேசுங்கள். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலும், உன் வார்த்தையிலும், உன் நடத்தையிலும், அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு. முன்மாதிரியான வாழ்வு நமக்கு முக்கியம். ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, முன்மாதிரியாக, ஒருவருக்கொருவர் முன்மாதிரியாக வாழுவது நமக்கு முக்கியம். அப்படியானால் முன்மாதிரியான பேச்சு நமக்கு இருக்க வேண்டும், சுத்தமான பேச்சு நமக்கு இருக்க வேண்டும், சரியான பேச்சு நமக்கு இருக்க வேண்டும். கட்டுக்கதைகளுக்கும் தகுதி இல்லாத சம்பவங்களுக்கும் நாம் விலகி இருப்பது நமக்கு அது ஆசீர்வாதம் இல்லையோ? உங்களுக்கு தெரியுமா, முதல்ல சொன்னேன், இதுல நான் சேர்த்துக்கொள்றேன், அநேகர் சும்மா நின்ற இடத்துல என்னோட கதைச்சாங்க, சும்மா இடத்துல என்னோட பேசினாங்க சொல்லி தங்கள் வாழ்க்கையை கெடுத்து தேவனை விட்டு பிரிந்து இன்னைக்கு வீடுகளில் அமர்ந்திருக்கிறது. நான் அநேகரை காட்ட முடியும். தேவையில்லாததுகளை பேசி, தகுதி இல்லாதவர்களை பேசி, சுத்த வார்த்தைகள் இல்லாமல் பேசி, வார்த்தைகளில் சுத்தம் இருக்க வேண்டும். தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்ற பயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தைகளை, உங்கள் வார்த்தைகளில் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சில பேர் சிலரை பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா, அவன் ஒரே அலட்டல், இதான் முன்மாதிரி. அவன்கிட்ட போனி ஒரே அலட்டி கொண்டிருப்பாங்க, இதுக்கு பேர் முன்மாதிரி கிடையாது. என்ன பிரச்சனை, அங்க போனீங்கன்னு அவங்க கதையெல்லாம் கதைச்சிட்டு இருப்பாங்க, அங்க போகாதீங்க, அதுக்கு பேர் முன்மாதிரி கிடையாது. முன்மாதிரி சபையிலே, வீட்டிலே, வெளியிலே, எங்கேயும் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் முன்மாதிரியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார், தீமோத்தேயுவே நீ முன்மாதிரியாயிரு, தீமோத்தேயுவே உன் பேச்சை குறித்து கவனமாயிரு, தீமோத்தேயுவே நன்மை குறித்து, விசுவாசத்தை குறித்து, ஆவியை குறித்து நீ கவனமாயிரு, எல்லாம் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். அதே வழியிலே நான் பலரை கேட்டிருக்கிறேன், இந்த பிறர்கிட்ட போனா அவர் ஆறுதலா எங்களுக்கு புத்தி சொல்லுவார், இந்த சிஸ்டர்கிட்ட போனா அவங்க அன்பா எங்களுக்கு இதுக்கு பதில் தருவாங்க என்று சொல்லி விரும்புகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்வு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு உரியது என்னோடு கூட வருகிறது. என்ன வருகிறது? நான் பேசிய தகுதியற்ற வேண்டாத அசுத்த பேச்சுக்கள் எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 15வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, அதுல 15 மாத்திரம் வாசிங்க.
நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளிலே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு.
இவைகளிலே நிலைத்திரு, நிலைத்திருங்க. எதுல? நீ தேறுகிற யாவருக்கும் விளங்கும்படி இவைகளிலே சிந்தித்துக் கொண்டு இவைகளையே நிலைத்திரு. ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, சீர்கேடான பேச்சும் கட்டுக்கதைகளுக்கும் விலகி நாம் இருந்தால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், யாக்கோபு 3வது அதிகாரம் 7வது வசனம்.
சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது.
எனக்கு பிடிச்சது வாசித்து விட்டு எனக்கு பிடிச்சது ஒன்றே ஒன்று, என் சகோதரரே இப்படி இருத்தல் ஆகாது. எனக்கு பிடிச்ச அவ்வளவு வசனம் மேல பாத்தீங்கன்னா நாவை குறித்து ஏராளமாக. என் சகோதரரே இப்படி இருத்தல் ஆகாது. என்ன? கர்த்தரை துதித்து, கர்த்தரை பாடி, பரிசுத்தம் என்ற வார்த்தையை பழைய பாட்டிலே உச்சரிப்பதற்கே நடுங்குவார்கள். பழைய பாட்டிலே கர்த்தருக்கு பரிசுத்தம், பரிசுத்தம் என்ற வார்த்தையை ஜனங்கள் உச்சரிப்பதற்கு பயப்படுவார்கள். ஆனால் இங்கே நமக்கு என்ன சொல்லு? துதித்தலும், துதித்தல், கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு பரிசுத்தம், தேவனுக்கு பரிசுத்தம். பிறகு பார்த்தால் வேண்டாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், இதுல சபித்தல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. எந்த யாரும் யாரையும் பார்த்து கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன், சபித்து சாபமிடுகிறவர்கள் இருக்கிறான்னு சொல்லி நான் நம்பல, மற்றவர்களை அசட்டை பண்ணி, அசுத்தப்படுத்தி, அசுசுதிப்படுத்தி, பேசி, கதைத்து, விபரித்து செய்வது நல்லதல்ல. ஹல்லேலூயா. முதல்ல நாங்கள் பார்த்ததுல என்ன சொன்ன, ஒரு மனிதன் தன் பொக்கிஷத்தில் நல்லதை பேசுகிறான். இங்கே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, துதிக்கிற ஒரு மனுஷன் யார்? தேவனுடைய பிள்ளை. துதிக்கிற ஒரு மனுஷன் யார்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன். துதிக்கிற ஒரு மனுஷன் யார்? கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள். துதிக்கிற ஒரு ஜனம் யார்? நான் எனக்கு ஒரு ஜாதி ஏற்படுத்த அவர்கள் என் துதியை சொல்லி வருகிற அந்த ஜனம். என்னுடைய மனவாட்டி, என்னுடைய சபை துதிக்கிற அதே வாயினால் சபித்தல் சரியல்ல. ஹல்லேலூயா. சபித்தல் நமக்கு சரியல்ல. தொடர்ந்து வாசிங்கத. ஒரே ஊற்று,
ஒரே ஊற்றுக்கண்டிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீர் ஊற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை.
இங்க பாத்தீங்கன்னா, என் சகோதரர், ஒரே ஊற்றுக்களிலிருந்து தித்திக்கிறதும் கசப்பும் எப்படி வரும்? நான் உங்களுக்கு மேலே சொன்னேன், நம்முடைய பேச்சில் வைத்து தான் நம்மளை கணக்கிட முடியும். நாம் யார்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் கர்த்தரோடு எப்படி இருக்கிறோம்? நாம் எவனை எப்படி நேசிக்கிறோம்? வேதத்தை எவ்வளவுக்கு வாசிக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது? நாம் என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் என்பது எல்லாம் பேச்சில் தான் நாம் எங்களை கண்டுபிடிக்க முடியும். விளங்குறதா? மற்றபடி நான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன், அதனால என்னை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் ஊழியம் செய்கிறபடினால என்ன நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என் பேச்சு உங்களுக்கு காட்டி கொடுக்க. ஒரே ஊட்டுக்களில் இருந்து கசப்பும் எப்படி புறப்படும்? எப்படி புறப்படும்? என் சகோதரி, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே தந்து வாசிங்கத. அப்படியே
உவர்ப்பான நீரூட்டு தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க
கடவன். விவேகமாக இருக்கிறவன் நல் நடக்கையிலே அவைகளை காண்பிக்கட்டும். உங்களிலே ஞானமாகவும் விவேகியாகவும் இருக்கிறவன். எனக்கு இப்ப 14வது வசனத்தை வாசிங்க, நான் சீக்கிரம் கடந்து போறேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
பொய் சொல்லாமலும் இருங்கள். உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதங்களையும் வைத்திருக்கிறீர்களே ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டுதுங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதிருங்கள். கசப்பான வைராக்கியம், அது நாம சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்ற அளவுக்கு நம்மளை நடத்தி செல்லும். தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்ற அளவுக்கு நம்மளை நடத்தி செல்லும். ஆகையினாலே பொய் சொல்லாதிருங்கள், பொய் பேசாதிருங்கள். நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன், யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. யாரும் கர்த்தருக்கு விரோதமாக பொய் சொல்ல மாட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொய் சொல்ல மாட்டார்கள் சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே துதித்தலும் சபித்தலும், துதித்தலும் கெட்ட வார்த்தைகளும் எங்கள் வாயில இருந்து வராதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வது நமக்கு வருகிறது. ஏன்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எல்லாருக்கும் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, அதிலே தேவன் நான் பேசியது செய்தது நடந்தது எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அது நானாயிருக்கட்டும், அது நீயாயிருக்கட்டும். இந்த உலகத்திலே உயர்ந்த நிலைமையிலே, உன்னதமான நிலைமையிலே இருந்து ஊழியம் செய்கிற எந்த நபரா இருக்கட்டும், ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தங்களை தாங்களே பெரியவர்கள் ஆக்கிக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள், தங்களை தாங்களே பெரியவர்கள் ஆக்கி நடந்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் வரும் பொழுது அவர்களுக்கும் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது என்பதை மறக்காதிருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள்.
சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய்.
திருப்பி வாசிங்க. சகோதரரே,
சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள்.
சகோதரர், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? விரோதமாய் பேசாதீங்க. அது நல்லதல்ல, அது நல்லதல்ல. நீங்கள் எனக்கு விரோதமாகவோ அல்லாவிட்டால் நான் உங்களுக்கு விரோதமாகவோ பேசுவது நல்லதல்ல. ஏனெனில் வாசிங்க சகோதரனே,
சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்.
ஒருவருக்கு விரோதமாய் நாம் பேசுகிற பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் பேசுகிறோம். ஒருவரை நாம் நியாயப்படுத்துகிற பொழுது, ஒருவரை நாம் குற்றப்படுத்துகிற பொழுது நாம் கர்த்தருடைய நியாயத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிறோம். அன்பானவர்களே, ஒருவரோடு பேசுங்கள், ஒன்று சரிவரவில்லையா, அவங்களோடு சரிவரவில்லையா, அப்படியே விட்டுவிட வேண்டும். அதை தொடர்ந்து பேசுவது, அதை தொடர்ந்து அலட்டுவது, அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு இருப்பது, இதெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு தகுதியற்றது. என்ன கேட்டீர்களேயானால், நான் பேசுவேன், சரிவரவில்லையா, விட்டு விடுவேன். அதை குற்றப்படுத்தி, அதை சரிப்படுத்தி, அதை நியாயப்படுத்தி, அது சரி பிள்ளையண்டு கதைக்கு தொடங்கினால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய எழுதி தந்த வார்த்தைகளை குற்றப்படுத்துகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். யாராயிருந்தாலும் சரி, நானாயிருந்தாலும் கூட, நாம் மாறாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைகளை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை, அடுத்த வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளையை,
நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுகிறதுக்கு நீ யார்?
அவர் இருக்கிறார். யாரு? அவர் இருக்கிறார். ரட்சிக்க, கட்ட, காப்பாற்ற, நியாயப்படுத்த, நியாயம் செய்ய அவர் இருக்கிறார். நாம் அதுல பின்பாக நிற்பது நமக்கு நல்லது. உங்களுக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது, பேசுவதற்கு மாத்திரம் பொறுமையாக இருங்க, பேசுவதற்கு மாத்திரம் பொறுமையாக இருங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் ஞானம் தான் இருக்கிறது, ஆனா எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து ஒருவர் இருக்கிறார். அதனால இந்த ஞானத்தை வச்சு நாம ஒன்றும் வெல்ல போறது கிடையாது, நாம ஒன்றும் சரிப்படுத்த போறது கிடையாது, பெருசாக எதுவும் செய்து விழுத்தி விட்டு நாங்க போக போறதும் கிடையாது. இந்த அளவு தான் இருக்கிறது, கொஞ்சம் தான். அதை வைத்து நாம் செய்யதுமே செய்ய முடியாது. ஆனா அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் ஒருவரே, ஒருவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவராயிருக்கிறார். அவர் காப்பாற்றிக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் தண்டித்துக் கொள்வார், அவர் விசாரித்துக் கொள்வார். அது நமக்குரியதல்ல, அது நமக்குரியதல்ல. ஆனா 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 நாம் ஒருவரை குற்றப்படுத்தி, நாம் ஒருவரை சரியில்லை என்று சொல்லி, அவரை குறித்து விமர்சித்து, அவரை குறித்து பேசி, ஏதோ பண்ணிடமென்று சொல்லி சொன்னார், அவர் வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். இதோ நான் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், என்னோடு கூட எல்லாம் வருகிறது. என்ன வருகிறது? ஞாபக புஸ்தகம் ஒன்று வருகிறது. என்ன அதிலே இருக்கிறது? தாசன் என்ன செய்தார், தாசன் என்ன பேசினார், தாசன் எப்படி நடந்து கொண்டார் என்பதை குறித்து எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதா. ஆண்டவரே ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு ஞாபக புஸ்தகம் வைத்திருந்தால் நீங்க சிந்தித்து பாருங்கள், நீங்க யோசித்து பாருங்கள். ஜோய்ஸ் மேயர் என்ற ஆவிக்குரிய ஒரு தாய், அவர்களில் அநேகர் அறிந்திருப்பீர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் எழுதுவேன், நான் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எழுதுவேன், அதை நினைத்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் நமக்கு ஒன்று சொல்லப்படுமே ஆனால், நாம் பேசுகிறது, நாம் கதைக்கிறது, நாம் செயல்படுத்துகிறது எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். நான் இதை ஏன் நான் பேசுகிறேன் எனில், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை பரிபடத்திலே வையுங்கள், தேவனுடைய சமூகத்திலே வையுங்கள், வைத்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை சீர்தூக்கி பாருங்கள், தேவ சமூகத்திலே வசனத்திலே அலசி கழுவிக்கொள்ளுங்கள். அது நம்மளை நடத்தி செல்லும். இல்லையோ நாங்கள் போய் 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 கடைசியிலே நாம் அதனாலே சிக்கிக் கொள்ளுகிறாய் மாறிவிடுவோம், சிக்கிக் கொள்ளுகிறாய் மாறிவிடுவோம். பார்த்து சொல்லுகிறது, நீ சிக்குண்டாய். ஆகையினாலே தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், ஆண்டவர் இருவர், மூவர், நாலு பேர், ஐந்து பேர், எத்தனை பேரோ இருந்து பேசுகிறதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு நாங்கெல்லாம் கேட்க மாட்டோம். பாருங்க, நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க, நான் என்ன பேசுறேன் அதை நீங்க கேட்க போறதும் கிடையாது. ஆனா அன்பானவர்களே, அவர் நம்மத்தில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். ஆகிய நாளே திரும்ப வாசிங்கள் மல்கியா 3:16 வாசித்து நாம் முடிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கிறவன் பேசுறதை கேட்டா பரவாயில்லை, அநியாயம் பண்ணுகிற அநியாயக்காரனை கேட்டா பரவாயில்லை, ஆனா கேட்கறது யாரு தெரியுமா, அவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, நீதிமான்கள், அவர்கள் பேசுகிறது அவர் கேட்கிறாரா. அதே நேரத்தில் ஒரு ஞாபக புஸ்தகம் யாருக்கா வேண்டி வைக்கப்பட்டிருக்குது, எங்களுக்கா வேண்டி, உனக்கா வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கா வேண்டி வைக்கப்பட்டிருக்கு, அவைகள் எல்லாம் எழுதப்படுகிறது, செய்தவைகள், பேசியவைகள், நடந்தவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளிலே உங்கள் இருதயங்கள் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. சொந்த பேச்சுக்களை பேசாதிருங்கள். நம்முடைய சொந்தத்திலே பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தமாய் தேவனை துதித்து தேவனை பாட வேண்டிய அந்த நாளிலே சொந்த பேச்சுக்களை பேசி பரிசுத்த நாட்களை உடைத்து விடாதிருங்கள். இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஓய்வு நாளை உடைத்து விடுவார்கள், உடைத்து விடுவார்கள். சின்ன காரியங்கள், வீடுகளில் தொடங்கி ரோட்டில் வந்து வீட்டு சேர்ச்சிக்கு வருகிறதுக்கிட்ட பரிசுத்த ஓய்வு நாளுடைய சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், ஆராதனை எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுக்குள்ளே உடைத்து விடுவார்கள். அதை உடைத்து விடாதிருங்கள். பிசாசானவன் அதற்குத்தான் வேலை செய்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள். 3வது, வீண் பேச்சு பேசாதீங்க. வீணான பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், சம்பந்தமே இல்லாத பேச்சுக்கள், உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள், இவைகளினால் பக்தி விருத்தி ஒன்றும் நடவாது, நன்மை ஒன்றும் நடவாது. நீ பேசினால் பக்தி விருத்தியாய் பேசு, ஆசீர்வாதமாய் பேசு, மற்றவர்களை ஆசீர்வதி. நான் போன முதல் ஆராதனையில் கேட்ட கேள்வி நான் கேட்கிறேன், நீங்கள் பேசியதினாலே பலப்பட்டவர்கள் எத்தனை பேர், நீங்கள் பேசியதினாலே கட்டப்பட்டவர்கள் எத்தனை பேர், நீங்கள் பேசியதினாலே திடன் கொண்டவர்கள் எத்தனை பேர், நீங்கள் பேசினாலே கர்த்தரோடு நெருங்கியவர்கள் எத்தனை பேர், நீங்கள் பேசியதினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், அதற்கு மாறாக நீங்கள் பேசியதினாலே இருக்கிறதும் அப்படியும் இப்படியுமாய் போனது எத்தனை. வீண் பேச்சுக்கள் பேசாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றது, கட்டு கதைகள், கட்டு பேச்சுக்களை பேசாதிருங்கள். தேவையில்லாத தொண்டை பிடித்து வைத்து, அதுக்கு சொல்லுவார்கள் இலங்கையிலே ஒன்று நடந்தால் இங்கே வர்றதுக்கு இடையில் அது காது மூக்கு கண்ணு எல்லாம் செய்து வந்து இங்கே வருகிற பொழுது அதுக்கு ஒரு உருவமே வந்துவிடும். இவைகள் கட்டு பேச்சுக்கள். இல்லாதது ஒன்றை இணைப்பது, இல்லாதது ஒன்றை சொல்லுவது, இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறது கர்த்தரடி சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் அதிலே கை வைத்து விடக்கூடாது இல்லையா. ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று எங்கோ இருக்கும், அதை பிடிச்சி அதை கதைத்து இதை கதைத்து அதை கதைத்து இதைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே அதை தகாத விதத்தில் வைத்து விடக்கூடாது. எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. மற்றது குற்ற பேச்சு, சகோதரர்களை குற்றமாக பேசுவது, குற்றப்படுத்துவது, அது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் குற்றப்படுத்துகிறோம். இதனுடைய தாய்ப்பரியம் அருமையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள், எழுதி கொடுத்தவைகள், அவைகளை நாம் குற்றப்படுத்துகிறோம். எப்பொழுது, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற பொழுது. அவர் வேளை அவர்கள் குற்றமாக இருந்திருக்கலாம், குற்றம் பேசி இருக்கலாம், குற்றமாக அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளட்டுக்கும். கர்த்தர் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார், அவர்கள் நடத்தி கொள்ளட்டுக்கும். நாம் கண்ட மாதிரி சகோதரர்களை இலக்கணம் பண்ணி, இலட்சியம் பண்ணி, சகோதரர்களை அற்பமாய் எண்ணி நினைத்து செய்தால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குற்றப்படுத்துகிறாய் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதிருங்கள். இந்த கடந்த நாட்களிலே, அந்த கடந்த கிழமையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத பேசிய வார்த்தைகளை தேவ சமூகத்திலே வைத்து, பலிவிடத்திலே வைத்து கர்த்தரண்டை திரும்பினால் உனக்கும் எனக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் பொத்தி சொல்லி கடந்து செல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடுங்கள், எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலே, இந்த நேரத்திலே என் உள்ளம் எப்படி இருக்கிறது, என் இருதயம் எப்படி இருக்கிறது, என் பொக்கிஷம் எப்படி இருக்கிறது, அதிலிருந்து என்ன புறப்படுகிறது, நான் என்னத்தை பேசுகிறேன், நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா, கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்ப்போமா. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, விசுவாசிகளே, தேவனுடைய ஊழியர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்து நம்மளை ஆராய்வது நமக்கு நல்லது. தேவையில்லாதவைகளை பேசி குற்றப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாய் நாம் எழும்பாத படிக்கு, தேவனுக்கு விரோதமாய் நாம் எழும்பாத படிக்கு நம்முடைய இருதயம் எதை நிறைந்திருக்கிறது, நம்முடைய இருதயம் என்னத்தினால் நிறைந்திருக்கிறது? பிரியமானவர்களே, தேவனுக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயம் இன்றைக்கு எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? துதியும் சபித்தலும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரலாமா? துதியும் கெட்ட வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரலாமா? துதியும் வேண்டாத வார்த்தைகளும் நம் உள்ளத்திலிருந்து வரலாமா? நாம் எதை பேசுகிறோம், நாம் எதை பேசுகிறோம்? அன்பானவர்களே, உங்களை ஆராயுங்கள். கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயம் பலிபிடத்திலே வைக்கப்படுவதாக ஆராய்ந்து பாருங்கள். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. இதோ கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிறதை அவர் கவனிக்கிறார், அவர் கவனித்து கேட்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவைகளை கவனிக்கிறார், தேவன் அவர்களை கவனிக்கிறார், தேவன் அவர்களை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் பேசுகிறது, நாம் செயல்படுத்துகிறது, நாம் சிந்திக்கிறது, நம்ம உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது மற்றவர்களை தீட்டுப்படுத்தாத படிக்கு. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உள்ளத்தில் இருந்து வாயிலிருந்து புறப்படுகிறது, அது தீட்டுப்படுத்துகிறது. நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது? ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதது எல்லாம் அவங்கள் உள்ளத்திலிருந்து அகன்று போவதாக, உங்களுக்கு வேண்டாத காரியங்கள் எல்லாம் அவங்க உள்ளத்திலிருந்து அகன்று போவதாக, உமக்கு தகுதி இல்லாத காரியங்கள் எல்லாம் அவங்க உள்ளத்திலிருந்து அகன்று போவதாக, உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாம் உள்ளத்திலிருந்து அகன்று போவதாக. என்னை ஆராய்ந்து பாரும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து பாரும். ஆண்டவர், உங்களுக்கு முன்பாய் நிக்கத்தக்கிறவர்களாய் கர்த்தாவே, உமது கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் யார்? நாவினால் புறங்கூறாமல், தாளனுக்கு தீங்கு செய்யாமல், மனதார சத்தியத்தை பேசுகிற மனுஷர்கள் உம்முடைய சமூகத்திலே நிலை நிற்பார்களே, உம்முடைய ராஜ்யத்திலே நிலை நிற்பார்களே. கர்த்தாவே, எங்களை ஆராய்ந்து பாரும் ஐயா, எங்களை ஆராய்ந்து பாரும், எங்களிருந்து எங்களை ஆராய்ந்து பாரும். உங்களுக்கு விரோதமான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டால் எங்களை மன்னிங்கப்பா, இந்த நாளிலே மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிங்கப்பா, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னிங்க ஆண்டவரே. தகுதி இல்லாத வார்த்தைகள், தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தகுதி இல்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டால் மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. எல்லோருடைய கருத்துக்கு நாங்களோ படைக்கிறோம், சபையோ படைக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளை கொண்டு சென்று ஆராய்ந்து ஆண்டவரை தெரிந்து அதிலே மனம் திரும்ப வேண்டிய இடங்களில் மனம் திரும்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் நன்றி. எங்களை நடத்துங்க. நசரினா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.